டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
அவளோடு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தனியாக குழுவாக ஜெபிப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த ஊழியங்களின் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களை எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். சகரியா 11 அதிகாரம் 2 வசனம் முதல் இன்று சிந்திப்போம். வாசிக்கிறேன். தேவதாறு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டதே. இங்கே பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள் என்று சொல்கிறார். பாசான் என்பது இஸ்ரவேலின் வட பகுதியிலே இருக்கிறது. இந்த தேசத்திலே அதிகமான கர்வாலி மரங்கள் இருந்தன. பாசான் தேசத்து மக்கள் அழிவை நிமித்தமாக புலம்ப வேண்டும் என்று அவர்களுக்கு கூறப்படுகிறது. வசனம் 3 பாருங்கள். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் கள்ள மேய்ப்பர்கள். இவர்கள் ஜனங்களுக்கு தவறான வழிநடத்தலை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பொய்யான பாதுகாப்பை வாக்கு பண்ணிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அழிவை காண்பார்கள் என்று தேவன் திட்டவட்டமாய் சொல்கிறார். தீமை என்றென்றும் நிலைப்பதில்லை. இதை எப்பொழுதும் நாம் உள்ளத்திலே நினைவிலே வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து சகரியா 11:4 பாருங்கள். என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். இது ஒரு பயங்கரமான காரியம் இல்லையா? இங்கே ஆடுகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த மீதியான ஜனங்களை குறிக்கிறது. அவர்கள் எதற்காக திரும்பி வந்தார்கள்? அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு வேளை இருந்த போதிலும் படையெடுத்து வருகிறவன் வந்துவிட்டான். அவர்கள் முன்பாக சொல்ல இயலாத வேதனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை கொலையுண்கிற ஆடுகள் என்று அழைக்கிறார். வசனம் 5, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. இது ஒரு தீர்க்க தரிசன ஓவியம் போன்று இருக்கிறது இல்லையா? ரோமர்கள் அவர்கள் மீது வந்தபொழுது இந்த ஓவியம் அப்படியே நிறைவேறிற்று. வசனம் 6 பாருங்கள். நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்பு வைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் வாசித்த இந்த எல்லா காரியங்களும் நடைபெறுவதற்கு தேவனே அனுமதித்து விட்டதாக கூறுகிறார். ஏனென்றால் அவர்கள் அவரை விட்டு திரும்பி பின்வாங்கி போனது மட்டுமல்ல, மேசியா வந்தபொழுது அவரையும் புறக்கணித்தார்கள். சகரியா 11:7 பாருங்கள். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து. இதற்குரிய விளக்கத்தை குறித்த காரியத்திலே வேத அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். சகரியா இந்த காலகட்டத்திலே உண்மையாகவே மெய்ப்பனாகிவிட்டாரா, அல்லது ஒரு ஓமையாக சொல்கிறாரா, அல்லது அவ்வாறே செய்தாரா? ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே இது செயலோடு கூடிய ஓமையாகும். அநேக தீர்க்கதரிசிகள் இந்த முறையைத்தான் பின்பற்றியிருக்கிறார்கள். இசைக்கேல் தீர்க்கதரிசி அவ்வாறு செய்தார் என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோம். இசைக்கேல் தீர்க்கதரிசி ஒருமுறை தன் தங்கியிருந்த வீட்டை பூட்டிக் கொண்டு பின்னர் அந்த வீட்டிற்குள்ளிருந்து குழி உண்டாக்கி உள்ளாக சென்று தெருவிலே திறப்புண்டாக்கி வெளியே வந்த செய்தியை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே தெருவிலே தோண்டுவது என்பது சாதாரணமான காரியம். பல வேலைகளுக்காக தெருக்களிலே ஆங்காங்கே அவ்வப்பொழுது தோண்டி போட்டு விடுகிறார்கள். ஆனால் எசேக்கியல் நாட்களிலே இது ஒரு புதுமையான காரியம். ஒருவேளை இன்றும் கூட ஒருவர் தன் வீட்டிற்குள்ளிருந்து குழி தோண்டி அதன் வழியாக வந்து தெருவிலே திறப்புண்டாக்கி வெளியிலே வந்தால் அது ஒரு அபூர்வமான காரியமாகத்தான் இருக்கும். எசேக்கியல் அவ்வாறுதான் செய்தார். அவர் தெருவிலே திறப்புண்டாக்கி வெளியே வந்தபொழுது ஒரு செய்தியை உடையவராக வந்தார். மேலும் செய்தியை கேட்க அநேகர் கூடிவிட்டார்கள். சகரியாவும் இதே முறையைத்தான் பின்பற்றியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் 2 கோல்களை எடுத்து என்று சொல்கிறார். ஒரு கோலிற்கு அவர் அனுக்கிரகம் என்றும் மற்றொன்றிற்கு நிக்கிரகம் என்றும் அவர் பெயரிட்டு அழைக்கிறார். அனுக்கிரகம் என்பது மெய்ப்பர்கள் வைத்திருக்கின்ற வளை உள்ள ஒரு கோல். இதனை கொண்டுதான் ஒரு ஆடு வழிவிலகிச் சென்றால் அல்லது ஆபத்தான பகுதிக்கு சென்றால் அதை அந்த கம்பின் வளைவை பயன்படுத்தி வைத்து பிடித்து பின்னாலே இழுத்து சரியான பாதையிலே போகும்படியாக நடத்துவார்கள். மற்றொரு கோல் நிக்கிரகம் என்பது. இந்த நிக்கிரகம் என்னும் கோலானது ஆட்டை திருட வரும் வன விலங்குகளோடும் மனிதர்களோடும் போராடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே சகரியா 2 கோல்களை எடுப்பதை குறித்து பேசுகிறார். அனுக்கிரகம் மற்றும் நிக்கிரகம், கிருபை மற்றும் உடன்படிக்கையை பற்றியது இது. மந்தையை மேய்த்து என்று இந்த வசனத்திலே வாசித்தோம். சகரியா இதை உண்மையாகவே செய்திருப்பார் என்றே நான் நம்புகிறேன். சகரியா 11:8 பாருங்கள். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்மா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்மா என்னையும் வெறுத்தது. இங்கே ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன் என்று சொல்கிறார். இந்த மூன்று மேய்ப்பரும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதிலே சந்தேகமில்லை. வசனம் 9 பாருங்கள், இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று நான் சொல்லி. இங்கே அவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர்கள் தேவனுக்கு கொண்டு வந்த பலிகளுக்கு எதிராகவும் இங்கே பேசுகிறார். நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இதை குறித்து பார்க்கிறோம். அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களிலே சிலர் மிக கஞ்சத்தனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பத்தில் ஒரு பகுதியையும் தேவனுக்கு கொடுக்க மனம் வரவில்லை. மேலும் கர்த்தருக்கு பலி செலுத்த தங்கள் ஆடுகளை கொண்டுவர அவர்கள் விரும்பவில்லை. ஒருவேளை அவர்கள் வீடுகளிலே வயதான நோயுற்ற ஒரு ஆடு இருக்கும் என்றால் சாக கிடக்கும் தருவாயிலே அதை விரைவாக தேவாலயத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இயற்கையாகவே அது சாகும் முன்னர் அதை பலி செலுத்திவிட முயற்சி செய்தார்கள். பின்னர் தாங்கள் தேவனுக்கு விலையுயர்ந்த பலியை செலுத்திவிட்டதாகவும் நடித்தார்கள். இப்படி தவறாக செயல்பட்ட மக்களை குறித்துதான் மல்கியா தன் தீர்க்க தரிசன புத்தகத்திலே கோபமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட பலிகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர் என்ன சொல்கிறார்? சாகிறது சாகட்டும் என்கிறார். அதை நீ விரைவாக கொண்டு சென்று பயன்படுத்தாதே என்று சொல்கிறார். அவர்கள் தன்னுடைய நேர்மைக்கு திரும்பும்படிக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே தெளிவாக இருக்கவும் தேவன் அவர்களை அழைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு நாமும் காணிக்கை கொடுக்கும்பொழுது எப்படி கொடுக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். பத்திலே ஒன்று கர்த்தருக்குரியது, அதை எடுத்துக்கொள்ள நமக்கு உரிமை இல்லை. இன்னமும் அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்கும்பொழுது மனக்கசப்போடு அல்ல, சந்தோஷத்துடனும் முழு மனதுடனும் நாம் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்முடைய நடவடிக்கைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சகரியா 11 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள், அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். இந்த அனுக்கிரகம் என்பது கிருபையை குறிக்கிறது. சகரியா அந்த கோலை எடுத்து துண்டு துண்டாக முறித்து போட்டதாக சொல்கிறார். இதன் மூலம் தேவனுடைய கிருபையானது திரும்ப எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை அர்த்தப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்த பூமியிலே வைத்தபொழுது தேவன் அவர்களை அவர்கள் எதிரிகளிடத்திலிருந்து காப்பதாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கப் போவதாகவும் சொன்னார். தேவன் இந்த திரும்பி வந்த மீதியான ஜனங்களோடு கிருபையாகத்தான் செயல்பட்டார். சகரியா 10 அதிகாரம் 6 வசனத்திலே தேவன் இவ்வாறு சொல்கிறதை பார்க்கிறோம், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்றார். அவர்கள் இதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தபடியினாலோ அல்லது கீழ்ப்படிதலாக இருந்தபடியினாலோ தேவன் அதை அவர்களுக்கு செய்யவில்லை. அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களிடத்திலே இரக்கத்தோடு செயல்பட்டார். ஆனால் அவருடைய இரக்கத்தை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளும் நாட்கள் ஒன்று வருகிறது. அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை எடுத்துக் கொள்வார். அவர்களோடு இனி அவர் இரக்கத்துடன் செயல்படுவதில்லை. அவர்கள் மீது இனி கிருபையாக இருக்கப் போவதில்லை. மட்டுமல்ல, நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை முறித்து போடுவதாக சொல்வதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர் உடன்படிக்கையை முறித்து போடுவதே இல்லை என்று நம்மிடத்திலே அடிக்கடி சொல்வதில்லையா? நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனை உள்ள உடன்படிக்கை, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்ற இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனை அற்ற உடன்படிக்கையை தேவன் ஒருபொழுதும் முறிப்பதில்லை. ஆனால் நிபந்தனை உள்ள உடன்படிக்கையானது மனிதன் கொடுக்கும் பதிலை பொறுத்துதான் நிலைத்திருக்கும். நம் முன்னே இங்கு இருக்கும் வசனம் நிபந்தனையோடு கூடியது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் தேவன் அவர்களை அவர்கள் எதிரிகளிடத்திலிருந்து காப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை அகற்றிவிடுவார். அதாவது தேவன் அந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் சில உடன்படிக்கைகளை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம்மோடு செய்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, சில உடன்படிக்கை நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் பொழுதுதான் தேவன் காத்துக்கொள்ளும் உடன்படிக்கையாயிருக்கும். இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். உதாரணமாக யோவான் 14:14 உள்ள வாக்குத்தத்தத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது ஒரு நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கை. ஒரு ஊழிய பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு மேடையிலே மற்றொரு போதகரோடு அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு பெண்மணி அந்த கூட்டத்திற்குள்ளே நுழைந்தார். உடனே அந்த போதகர் அந்த பெண்மணியை குறித்து ஊழியரோடு கூறினார். இந்த பெண்மணி முன்பு மிகவும் உற்சாகமான ஒரு சபை உறுப்பினராக இருந்தார். ஆனால் உலகத்தின் பின்னே அவள் ஓட ஆரம்பித்து இப்பொழுது சபைக்கே வருவதில்லை என்றார். பின்னர் கூட்டம் ஆரம்பமானது. அதில் அந்த ஊழியர் யோவான் 14:14 வைத்து பிரசங்கம் செய்தார். இது அவளுக்கு அதிக கோபத்தை கொடுத்தது. கூட்டம் முடிந்தவுடன் அவள் ஊழியரிடத்திலே வந்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்! இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் செய்வார் என்று நான் கூசாமல் பொய் சொல்கிறீரே, இது உமக்கே தகுமா என்று கேட்டாள். உடனே அந்த ஊழியர் அவளை பார்த்து, நாம் ஏன் உட்கார்ந்து பேசக்கூடாது? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்றார். உடனே அவள் தன் வாழ்க்கையிலே நடந்ததை கூறினாள். சில மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பனாருக்கு சுகமில்லாமல் போய்விட்டதாகவும், அவள் ஜெப அறையிலே முழங்கால் படியிட்டு இந்த யோவான் 14:14 உரிமை கொண்டாடி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து தகப்பனாரின் சுகத்திற்காக அவரிடத்திலே வேண்டிக் கொண்டதாகவும் சொன்னாள். ஆனால் இயேசு இந்த ஜெபத்தை கேட்கவில்லை. என் தகப்பனார் மரித்து போனார் என்று அந்த ஊழியரிடத்திலே கூறிவிட்டு, எனவே தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று என்னிடத்திலே சொல்லாதிருங்கள் என்றார். அதற்கு அந்த ஊழியர், சரி, நீங்கள் அந்த பகுதியிலே அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்களா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதை வாசித்து புரிந்து செயல்பட்டீர்களா? உங்களிடத்திலே வேறொருவர் பெயரில் உள்ள காசோலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த பெயரை கையெழுத்தாக போட்டு அதை பணமாக்க முயற்சித்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். நான் கையெழுத்து மோசடி பண்ணியவளாகிவிடுவேன் என்று சொன்னாள். ஆம், அதற்கு ஊழியர், அதுபோலவே இந்த வாக்கு தத்தம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். அதாவது, நீங்கள் தேவ நிபந்தனையான நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் கை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அதற்கு முந்தின வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தமாயிருக்கும். நீங்கள் இதை செய்தீர்களா என்று கேட்டார். அந்த பெண்மணி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். பின்னர் இந்த ஊழியர் அதை குறித்து விளக்கம் கூறினார். இவ்வாறு அவருடைய நிபந்தனையை கை கொள்ளாமல் வாக்கு தத்தத்தை மட்டும் நிறைவேற்ற நாம் எதிர்பார்ப்பது மற்றொருவர் பெயரில் வந்த காசோலையை மாற்ற முயற்சிப்பது போன்றதாகும் என்றார். ஆம், அருமையானவர்களே, நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நாம் அவரில் அன்பு கூறுவதற்கு சான்றாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் அவரை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகும். இப்பொழுது சகரியா 11:11 வாசிக்கிறேன். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று, அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கிற மீதியான ஜனங்களில் சிலரை குறிக்கிறது. அருமையானவர்களே, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இது மிகவும் அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு காரியம். நீங்கள் வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் ஆயத்தமாக இல்லை என்றே பொருள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பேன் என்று முதலாவது முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களை அந்த விசுவாசத்திலே நிலைப்படுத்துவார். உங்களுக்கு சில வேளைகளிலே வேதத்தின் சில பகுதிகளை விசுவாசிக்க கடினமாக இருக்கலாம். ஆனாலும் வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். தேவனுடைய உதவியை நாடி அதை வாசியுங்கள். பின்னர் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளால் தான் வேதம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது என்பதை விசுவாசித்து பலப்படும் இடத்திற்கு வருவீர்கள். வேதம் தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கொண்டது. ஒரு ஊழியர் இவ்விதமாக சொல்கிறார், இந்த வேதம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பியிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இது தேவனுடைய வார்த்தைதான் என்று நிரூபிக்கின்ற பிரசங்கத்தை நான் செய்வதில்லை. சிலர் அவ்விதமாக பிரசங்கிப்பது உண்டு. வேதம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பியிருக்கிறது என்று நிரூபிக்க அவர்கள் முயற்சிப்பது உண்டு. நான் சில ஆண்டுகளாக அவ்வாறுதான் செய்தேன். ஆனால் அது நேரத்தை வீணாக்குகிற காரியம் என்பதை புரிந்து கொண்டேன். எனக்கு என்னுடைய நண்பர் சொன்ன ஆலோசனை மிகவும் உதவியாயிருக்கிறது என்று சொன்னார். அந்த நண்பர் சொன்னது என்ன தெரியுமா? உங்கள் வீட்டின் பின்புறத்திலே உள்ள கூட்டிலே சிங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதை பக்கத்து வீட்டில் உள்ள பூனையிடமிருந்து காப்பதற்காக கூண்டிலே அடைத்து வைத்து அதன் வாயிலில் ஒரு காவலாளியை வைக்க வேண்டியது அவசியமில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கூட்டின் கதவை திறந்து வைத்து விடுங்கள். இப்பொழுது சிங்கம் தன்னை காக்கும் பணியை தானே செய்து கொள்ளும் என்றார். ஆம் அருமையானவர்களே, இது எவ்வளவு சிறந்த ஒரு விளக்கம் இல்லையா? இதையத்தான் நாம் நம்முடைய ஊழியத்திலே செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை திறந்துவிட வேண்டும். மக்களுக்கு அதை நாம் கொடுக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைதான் என்பதை அந்த வார்த்தைகளே நிரூபித்துவிடும். இது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பணியை தானே செய்து கொள்ளும். அடுத்ததாக, வீட்டில் உள்ள பூனைகளிடத்திலிருந்து இதை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டியது அவசியமில்லை. வேதவசனம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. மந்தையிலே சிறுமைப்பட்டவைகள் என்று இங்கே சகரியா சொல்லும் பொழுது அவர் மீதியானவர்களிலேயும் மீதியானவர்களை குறிப்பிடுகிறார். இந்த சிறு கூட்ட மீதியானவர்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தவர்கள். அடுத்து வருகிற வசனங்களிலே நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜனங்களிடமிருந்து ஒருவர் மேசியாவாக வந்தார். உலகத்தில் உள்ள அநேக தேசங்கள் ஜனங்கள் அவரை புறக்கணித்துவிட்டனர். அப்பொழுது சிறு கூட்டமான மீதியான ஜனங்களே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே இஸ்ரவேல் தேசம் தேவ நியாய தீர்ப்பை சந்தித்தது. அந்த ஜனங்கள் உலகம் முழுவதிலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். அடுத்து வருகிற வசனத்தை பாருங்கள். சகரியா 11:12. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். இது மிகவும் சிறந்த ஒரு தீர்க்க தரிசனம். இது குறிப்பிடத்தக்க வகையிலே நிறைவேறிற்று. மத்தேயு கூறும் காரியத்தை சற்றே கவனியுங்கள். மத்தேயு 26:14-15. அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த ஒரு விலை கிரயத்தையே சகரியா துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான ஆசாரியர் அதிகமாக கொடுக்க விரும்பாதது நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. யூதாஸ் காரியோத்து இந்த குறைந்த பணத்திற்கு ஒத்துக்கொள்ள கஷ்டப்பட்டிருப்பார் என்றே நினைக்கிறேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 27:9-10 பாருங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் எரேமியா 18:14 மறைமுகமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சகரியா 11:12-13 போன்ற பகுதிகளிலிருந்தே இந்த வசனம் மேற்கோளிட்டு காட்டப்பட்டிருக்க வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே எரேமியா புத்தகமே அப்பொழுது முதலாவது இருந்தது. ஆகவே அந்த பகுதி முதலாவது புத்தகத்தின் பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மதிப்பு எரேமியாவிற்கு சென்றிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 2 கோல்களை எடுத்து மந்தையை மேய்த்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவ்வாறுதான் செயல்படுகிறார். நாம் அவருடைய வழியை விட்டு சற்று விலகும் பொழுதும் அந்த கோணலான கம்பை கொண்டு நம்மை பிடித்து இழுத்து அவருடைய பாதையிலே நடத்தி செல்கிறார், நல்வழிப்படுத்துகிறார். இன்னும் மேய்ப்பனாகிய அவருடைய கையிலே மற்றொரு கம்பும் உண்டு. அது மிகவும் தடியானது. இந்த கனமான கோல் எதிராளிகளை அடித்து துரத்த பயன்படுத்தப்பட்டது. தேவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்கு தேவையான உணவை கொடுக்கும்படியாகவும் அவர் செயல்படுகிறார். தவறு செய்யும் பொழுது நம்மை தண்டிக்கவும் அவர் செயல்படுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும்படியாக நமது எதிராளிகளோடு நமக்காக போராடுகிறவராயும் இருக்கிறார். இந்த நிச்சயம் எப்பொழுது நமக்கு வரும்? எப்பொழுது நாம் அவருடைய மந்தையின் ஒரு ஆடு என்ற நிச்சயம் நமக்கு வருகிறதோ, அப்பொழுது இந்த அத்தனை காரியங்களையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் இன்றும் செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதிலே, பலி செலுத்துவதிலே உண்மையற்றவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சிந்தித்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமாக வழி நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்று நாம் சிந்தித்த காரியங்களிலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்தும் சிந்தித்தோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் சில நிபந்தனையோடு கூடியவை, சில நிபந்தனையற்றவை என்று இரண்டு காரியங்களை பார்த்தோம். நீங்கள் தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்த காரியங்களை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய பகுதியை நீங்கள் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டிய பகுதியை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு எந்தெந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அறியாத சத்தியங்களை தேவன் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தினமும் வேதவசனத்தை வாசிப்பதிலே ஜெபிப்பதிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அவர் வெளிப்படுத்தும் காரியங்களுக்கு சின்ன காரியமாயிருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்து அவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:30.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.